அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பல நியமத்துகளில் ஒன்றுதான் அல்லாஹுடைய மாளிகைகள், மசாஜிதுகள், மஸ்ஜிதுகள். அது யார் நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறார். மஸ்ஜிதுகளை நேசிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார். தகப்பனோட அன்பும் தாயோட அன்பும் தான் பெற்ற குழந்தையோட அன்பும் அதை விடவும் மேலாக அஹப்பைக்கும் ஐந்து உயிரினங்களையும் மூன்று மனிதனுடைய வீடு, செல்வம், பணம், வியாபாரம் இவைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ்வும் ரசூலும் தீனும் அவனுக்கு இந்த எட்டை விட நேசமுள்ளதாக இருக்க வேண்டும் என்று சூரத்து தௌபால அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறார். இறுதி வரைக்கும் வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய திருவசனம். ஆக முதல் முதலாக நாம் அல்லாஹ்வையும் அவனுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவருடைய தீனையும் நேசிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். அதுக்கு ஒரு சென்டர் தான் மஸ்ஜிதாக இருக்கு. அல்லாஹ்வுடைய அன்பு, ரசூலுடைய அன்பு, நபியுடைய கண்ணியம், அவர்களை பின்பற்றக்கூடிய அந்த விருப்பம், இவைகள் எல்லாம் மஸ்ஜிதோடு இணையும் பொழுது ஒரு மனிதனுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. மஸ்ஜிதம் தக்வா உள்ளவனுடைய வீடு என்பதாக வந்திருக்கு. யாரை அதை நேசிக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களை நேசிக்கிறான் வந்திருக்கு. அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஷரில் மஷாஹீன பித்துலம் தாம் யோகம், யாரை இருள நடந்து போவார்களோ அவர்களுக்கு நாளை கியாமத்து நாள் வெளிச்சத்தை நன்மாராயமாக சொல்லுங்கள் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய மாளிகை நேசிக்க வேண்டும். ஃபல்யுஹிப்பல் மசாஜித், மஸ்ஜிதுகளை நேசிங்கள். அஃனியத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய மாளிகைகள், அது அதினம்மாஹு பிரஃபிஹா, அல்லாஹ் அதை உயர்த்துமாறு சொல்லியிருக்கிறான். மைமூனத்தும் மைமூனும் அஹ்லுஹா, பாதுகாப்பானவர்கள் அதுல வரக்கூடியவர்கள், அதை சுற்றுச்சூழல்லவர்களும் பாதுகாப்பார். மஹ்பூதத்தும் மஹ்பூதுல் அஹ்லுஹா, அதுல பறக்கத்தையும் பாதுகாப்பையும் அல்லாஹ் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் இந்த பாக்கியத்தை உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்கிறான். காபத்துல்லாக்கு போறது என்பது குறிப்பிட்ட மக்கள் தான், அதுக்கு சில நிபந்தனைகள் உண்டு. மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போகாதவர்கள் ஏராளம். ஆனா அல்லாஹ்வுடைய வீடு அது உலகத்தில் எங்கும் இருக்கலாம். எல்லா நாடுகளிலையும் அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். அதனாலதான் இது மூமினுடைய வீடு, தக்வா உள்ள மூமினுடைய வீடு என்பதாக நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கு. கண்ணியமானவர்களே, மஸ்ஜிதுகளை நேசிக்க வேண்டும், மஸ்ஜிதோடு தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். மஸ்ஜிதுடைய அந்த தொடர்பும் அர்ஷுடைய நிழலுக்கு அது இடமளிக்கும். சுபாகும் ஏழு பேருக்கு அர்ஷுடைய நிழலை கொடுக்கக்கூடிய அல்லாஹ், அதுல ஒருவர் தான். அவர் பஜாரில் இருப்பார், குடும்பத்தில் இருப்பார், தொழில் இருப்பார், ஆகாயத்தில் இருப்பார். அவருக்கு தன்னுடைய மஸ்ஜித பத்தி, அல்லாஹ்வுடைய மாளிகை பத்தி ஒரு கவலை இருக்கும். அந்த மஸ்ஜித நான் பராமரிக்கணும், பாதுகாக்கணும், அதுக்குண்டான பணிகளில் நான் ஈடுபடணும். ஒரு சிறிய நன்மாராயத்தை பாருங்க. இரவு நேரத்தில் ஒரு ஜனாசாவை அடக்கித்தாங்க, நபியவர்களுக்கு எத்தி வைக்கல. ஏன்னா நபியவர்கள் வப்பாத்தாகும் வரைக்கும் மதீனா உள்ளுக்கு முஷ்ரிகீன்கள், முனாஃபிகீன்கள், காஃபிர்கள், அதே நேரத்தில் யஹூதிகள், இவர்களும் சேர்ந்துதான் வாழ்ந்தார்கள். அப்ப இரவு நேரத்தில் ஜனாசாக்கு நபியகம் போகும் பொழுது அவ்வளவு பெரிய பாதுகாப்பெல்லாம் இல்லை. யாரும் எது தீங்கிழைத்திடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த ஜனாசாவை நபி அவர்களுக்கு அறிவிக்கல. காலையில கேட்டாங்க, பெண் எங்க? இந்த மஸ்ஜிதை வந்து சுத்தம் செய்வாங்களே, அந்த பெண் வஃபாத் ஆகிட்டாங்க. எப்ப? நேற்று. எனக்கு அறிவிக்கல, நானும் அதுல கலந்திருப்பேன் சொன்னாங்க. நபி அவர்கள் அந்த மையவாடிக்கு சென்று ஜனாசா இந்த கபரில் நின்று அந்த பெண்ணுக்கு நன்மாராயம் சொன்னாங்க. அவருடைய சொத்தத்தை அல்லாஹ் தயாரிச்சிருக்கிறான். மஸ்ஜித சுத்தமாக வைத்துக் கொள்வதில் அந்த பெண் செய்த பங்களிப்புடைய பிரதிபலன் தான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். அதனால நாங்கள் எல்லாரும் அதனுடைய வெளி சுத்தத்தில் பங்காளிகள். கண்ணியமானவர்களே, மனித வாழ்க்கையில சில சில நிகழ்வுகள் இருக்குது, அது உள்ளத்தை அப்படி வெட்டி துண்டாக்குறது போல இருக்கும். அது மனித வாழ்க்கையில பல நிகழ்வுகள் அப்படி உண்டாகுவது உண்டு. 2018 ஸ்பெயின்ல சில நாட்கள் மஸ்ஜிதுகள்ல கழிக்க ஏற்பட்ட நேரத்தில் அந்த காட்சிகளை பார்த்து ஏற்பட்ட துயரம், கவலை, துன்பம், அது வார்த்தைகளால் எழுத முடியாது, வார்த்தைகளால் சொல்ல முடியாது, பேனாவில் எழுதி முடிக்க முடியாது. அப்படி சோகமானதுதான். ஹதீஸ் சொல்கிறது, மசாஜிதுக்கும் ஆமிரத்தின் வகைய ஹராபுமின் அற்புதா, மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டிருக்கும், ஆனா ஹிதாயத்துடைய ஒளியை விட்டு அந்த மஸ்ஜிதுகள் காலியாக இருக்கும். எப்ப மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களுடைய அந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு விடுமோ, வெறுமனே சடங்காக மஸ்ஜிதுக்கு வரக்கூடிய அதுக்குரிய மகத்துவம், அதுக்குரிய கண்ணியம், அதுக்குரிய அந்த உயர்வோ, அதுக்குரிய அமல்கள் இல்லாமல் போகும் பொழுது அந்த மஸ்ஜிதுக்குரிய கண்ணியம் அதெல்லாம் எடுபட்டு போகுது. முன்வாங்க வேற ஒன்றுமே தேவையில்லை, ஸ்பெயினும் தேவையில்லை, உலகத்தில் எந்த நாடும் தேவையில்லை. 600 இயர்ஸ், 600 வருடங்கள், ஒரு நபியுடைய வருகை இல்லாத காரணத்தினால ஈசாலை செலாம் உயர்த்தப்பட்டு நபி அவர்களுடைய வருகைக்கும் இடைப்பட்ட காலம் அந்த 600 இயர்ஸ். 600 வருடத்தில் சிலைகளுக்கு ஒன்று நிறத்தை ஜினா கூட மஸ்ஜிதிலும் செஞ்சாங்க. அதுக்கு தண்டனையாகத்தான் அல்லாஹ் சிலைகளை அவர்களை மாற்றினான். அந்த சிலைகளை கொண்டு போயிட்டு தான் பிற்காலத்தில் அதை வணங்க ஆரம்பிச்சு சஃபா மர்வால வச்சிருந்தார். சஃபா மர்வால சிலைகளை, எந்த சிலைய மஸ்ஜிதுல்லுக்கு நிர்வாணமாக ஷைத்தான் தவாப் செய்ய வைத்து அவர்களை அந்த கோலத்துக்கு ஆளாக்கி விபச்சாரத்தில் ஈடுபடுத்த வச்சு அல்லாத மாலிக் என்று பார்க்காம தண்டனையை பெற்று அதுக்கு பிறகு அவர்களுக்கு கிடைச்ச சோதனை மிச்ச பயங்கரமான. அல்லாஹ் சுபஹானஹு அந்த சோதனையை கொடுத்து மினா அவர்கள் சஃபா மர்வால அந்த சிலை வச்சு வணங்கி கொண்டிருக்கிற காலம்தான் அல்லாஹ் ஹஜ்ஜ கடமையாக்கினான். அந்த நேரத்தில் ஹஜ்ஜ கடமையாக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அதிமுல் ஹஜ்ஜவல் உம்ரதன் இல்லா, அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறான். பாருங்க, இந்த வசனம் கட்டளையுடைய வசனம். நான் அடுத்து ஓதக்கூடிய ஆயத்து பாருங்க, இன்ன சஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ். சஃபா மர்வா இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் உண்டு. ஃபமன் ஹஜ்ஜல் பைதா வஅதமர, யார் ஹஜ் உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் மீது எந்த தவறும் குற்றமும் இல்லை, இதுல அவர்கள் அந்த கடமையை நிறைவேற்றுவது என்றால் அதென்ன இங்க என்று கட்டளை பிறப்பிக்கிறான். கட்டளை பிறப்பிக்காம செய்யறதுல எந்த தவறும் இல்லை என்று அல்லாஹ் சொன்னதுக்கு காரணம் சஹாபாக்கள உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. அது என்னன்னா, சிலைகளை வணங்கி கொண்டிருந்தமே இந்த மலைகள், அதுல நாங்க சை செய்ய முடியுமா என்ற எழுந்த கேள்விக்கு தான் அல்லாஹ் சொன்னான், கண்ணியமானே அல்லாஹ் தலா கடமை என்பதை அது வேறொரு மொழியில வார்த்தைகளால் அல்லாஹ் அதை வெளிப்படுத்துது. கரியமானே மஸ்ஜிதுக்குரிய ஹக்கு கொடுக்கப்படாத நேரத்தில் அதுல பறக்கத்து, அதுல ஹிதாயத்து, அதுல பாதுகாப்பு, அதுல தர்பியத்தை இவைகளெல்லாம் எடுபட்டு போய்தான் அந்த மஸ்ஜித் வெறும் கட்டிடமாக இருக்குமே தவிர மசாஜிதுஹும் ஆமிரத்துன் வஹிய கராபும் மினல் ஹுதா, மஸ்ஜிதுகள் அழகாக கட்டப்பட்டிருக்கும், ஹிதாயத்துடைய ஒளியை விட்டு வெளி அது பாலாகிவிடும். அதனால இன்றும் பல இடங்கள்ல மிக கவலையான செய்திகள், பல நாடுகள்ல நாங்கள் எதிர்பார்க்க முடியாத நாடுகள்ல கூட அது அப்படி இந்த நாட்டில் நடக்க முடியுமா என்று மஸ்ஜிதுகள் பாதடைந்திருக்கிறது. அல்லாஹ்வுக்காக யார் இந்த மஸ்ஜிதுக்கு தான் இலங்கையில் ஒரு தனித்துவம் இருக்கிறது. அது நாட்டில் எல்லா பகுதியில் உள்ளவர்களும் ஒரே நேரத்தில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம். அல்லாஹ் யாரெல்லாம் இதில் ஈடுபட்டு கொண்டு இதை அலங்கரித்து சிறப்பாக்கி அமல்களை கொண்டு நிரப்ப முயற்சி எடுத்தார்களோ எடுத்துக் கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் உயர்ந்த கூலி நசீபாகுவானா. கண்ணியமானவர்களே, எல்லாரும் இந்த தூதை எடுத்துட்டு போகணும். சில இடங்கள்ல எனக்கு தகவல் கிடைக்கும், இந்த தலைவாக்கள் இந்த இடத்துக்கு போனீங்கன்னா இந்த எஸ்டேட்ல கட்டப்பட்டிருக்கிற மஸ்ஜித் பால் அடைஞ்சு இருக்கு, இந்த ஊருக்கு போனீங்கன்னா இங்க மஸ்ஜிதுல மக்கள் தொழுறதுக்கு ஆள் இல்லை, இலங்கையில் இருக்கு, வேற வெளியில இல்ல. அதனால மஸ்ஜிதுகளை பராமரிக்க எங்க இருந்தாலும் தன்னுடைய மனத்தால சிந்தனையால உடலால இதுக்கு ஆளாக்க வேண்டும். அல்லாஹ்வுத்தாலா காபத்துல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த அவ்வத பைத்தின் உதி அலின்னா சில நதி பக்கத்த முபாரக முதலில் ஆலமீன் என்பதாக அல்லாஹ்வுத்தாலா குறிப்பிடுகிறார். இது சூரத் ஆல் இம்ரானுடைய 96வது திருவசனம். இந்த சூரத் ஆல் இம்ரானுடைய 93வது திருவசனம், 96வது திருவசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வது என்னன்னு சொன்னா, பரக்கத், ஹிதாயத், பாதுகாப்பு, தர்பியத். மஸ்ஜித் காபத்துல்லாஹ் இந்த அவ்வது பைத்தின் முதல் பக்கத்த முபாரக் முதல் இல்லாத பரக்கத் ஹிதாயத்து ரெண்டே சொல்றான். உலகத்தில் எந்த மஸ்ஜித் இருந்தாலும் பரக்கத்தும் ஹிதாயத்துக்குரிய இடம் தான் என்றது எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அது காபத்துல்லாஹ் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த இடத்துல மஸ்ஜித் இருந்தாலும் அது பரக்கத்துக்குரிய இடம், பாதுகாப்புக்குரிய இடம், அது ஹிதாயத்துக்குரிய இடம். பல மனிதர்களை பார்த்திருக்கிறோம் வெளிநாடுகளில், அவர்கள் மஸ்ஜிதுக்கு சும்மா வந்துட்டு போவாங்க, அந்த இபாதத்தை பார்த்துட்டு கலிமா சொன்னவர்கள் ஏராளம். அந்த தாலீமுடைய மஜ்லிஸ்கள் அமரும் பொழுது பயான்களை கேட்கும் பொழுது அந்த மஸ்ஜிதுடைய சூழல் அப்படியே ஒரு அல்லாஹ் மலக்கு மார்களை கொண்டு நிறத்திருக்கிறான். அதனாலதான் எங்களோட மேனில நறுமணம் பூசுறது போல நாங்க இதை செய்ய ஆரம்பிக்கணும். நல்ல குகூறுகள் கொண்டு மஸ்ஜிது மணந்து கொண்டிருக்கிறோம். அது சவுதியில எல்லாம் பாக்குறீங்க, பல நாடுகள்ல பாக்குறீங்க, மஸ்ஜிதுகளை அதுக்குண்டே ஆள் வச்சிருக்கிறான். எதுக்கு? அது சந்தனத்தை பத்திய அது காப்பட்டதுகளுக்கு பாதுகாப்பு இல்லாத விதத்துல நறுமணம் வரக்கூடிய விதத்துல மஸ்ஜிதை ஆக்கி வைப்பது ரஸூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டின ஒரு முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. அதை நாங்க மஸ்ஜிதுகள்ல செஞ்சு வரோம். நிச்சயமாக அதுல போகும் பொழுது அதுல ஒரு நறுமணம் வர வேண்டும். இந்த காலத்துல காப்பட்டுகள் எல்லாம் தண்ணீர் கூட அதுல லொட்டாகும் பொழுது அதுல துருவாடை அடிக்கிறது. அவைகள் போங்குறதுக்கு மஸ்ஜிதுகளை நாங்க எல்லா நேரத்திலையும் வெளி தோற்றத்தில் அழகாக இருக்கிறது போல அது நறுமணம் உள்ள. இதனாலதான் ரசூலுல்லாஹி செல்லும் வெள்ளக்கூடும் வெங்காயம் சாப்பிட்டு வந்தவர்களை இந்த மஸ்ஜிதுக்கே வரவேண்டாம் என்று தடுத்தார்கள். மஸ்ஜிதுக்கே நாங்க வெங்காய சம்பளம் போட்டு சாப்பிட்டோம், என்ன நியாயம் இருக்கும்? அது அவிச்சு அது கறியாக மாறிட்டா பிரச்சனை இல்லை, அது பச்சையாக வெட்டி மஸ்ஜிதுக்கு வச்சு சாப்பிடுறது என்பது மிக வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கும். அது முழுதாக தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். அது சாப்பிட்டு முடிஞ்சவர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கல்ல, சாப்பிட்டு அந்த வாடையோட வரக்கூடியவர்கள் அவர்கள விஷயத்தில் ரசூலுல்லாஹி செல்லும் சொன்ன எச்சரிக்கிறார்கள். அதனால கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மாலிக் என்ற போல என் பெட்ரூம் மிகவும் எனக்கு நேசம் உள்ளதாக இருக்கும். அல்லாஹ் மாலிக் அப்பதான் அல்லாஹும் எங்களோட நேசம் உள்ளவனாக மாறுவான். யார் மஸ்ஜித அந்த உள்ளத்தை லைக்க வைப்பார்களோ அல்லாவும் அவர்களோடு லைக்க வைப்பார்கள். நீ அந்த காதாக கண்ணாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ் சொல்றது போல அல்லாஹ் அவர்களுக்கு பார்க்கக்கூடிய கண்ணாக காதாக நடையாக அல்லாஹ் ஆகிவிடுவான். அந்த நிலைமையை மஸ்ஜிதோடு இணைஞ்சு அடைய முயற்சியெடுக்க வேண்டும். மக்காலிருந்து மதீனாக்கு போனதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி செல்லும் நாலு பிரதமான விஷயங்களை மஸ்ஜிதுகள்ல செஞ்சார்கள். தயவு செய்து இத உள்ளத்துல பதிய வைங்க. இதுதான் எங்க வாழ்க்கையில குறிக்கோளாக மஸ்ஜிதுக்கு இருக்கணும் என்பது அது எங்க இலக்காக இருக்கணும். மஸ்ஜிதுல ஹிதமத் நடக்கணும். அப்படின்னா இந்த பெண்மணி மஸ்ஜிதுக்கு ஹிதமத் செஞ்சா வெளியில் உள்ளவங்களுக்கு அல்ல, மஸ்ஜிதுள்ள சுத்தத்தை அவர் அப்புறம் துப்புரமாக வச்சுக் கொண்டதே அதுக்கு சொர்க்கத்துக்கு நன்மாராயம். மஸ்ஜித் என்ன செய்யணும்னா அக்கம் பக்கத்தில் உள்ள கஷ்டமானவர்களை கவனிச்சு கொள்ளணும். இது மஸ்ஜிதுக்குள்ள ஒரு அடிப்படையான விஷயம். ரசூலுல்லாஹி செல்லும் மதீனால இந்த ஃபேன் சுத்தது இல்லையா, ஒரு இந்தியாவில வாழ்ந்த பெரிய ஒரு ஆலிம் சொல்றாங்க, இந்த ஃபேன் சுத்துறதுக்கும் நபியுடைய காலத்துல ஒரு ஆதாரம் இருக்குது. அந்த உஸ்தாத் கிட்ட கேட்ட நேரம் அவங்க சொன்னாங்க, மதீனா வாசிகள் முதல் ஈச்சப்புல அந்த குர்ச்சக் அப்படி மரத்திலிருந்து எடுத்த உடனே முதலாவது மச்சதுல வந்து தொங்க வைப்பாங்க. எப்படி இந்த பேனால மனிதனுக்கு ஒரு நலவு கிடைக்குதோ அந்த பேரிச்ச பழத்தால ஒரு நலவு கிடைச்சிச்சு. அப்ப மச்சதுல வந்து அந்த தொங்க வச்சார்கள். அந்த சஹாபாக்கள் அதை கொண்டு அனுபவிச்சார்கள். கனிமானவர்களே, மச்சதுல வந்து கஷ்ட நஷ்டம் சுஹானல்லாஹ். சஹாபாக்கள் சுயதி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், 80 400 வரைக்கும் சஹாபாக்கள் எண்ணிக்கையில கூடிடுவாங்க. அப்ப நபியோட வீடுகளுக்கு பங்கிட்டு கொடுப்பாங்க, எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க எடுத்துட்டு போங்க சொல்லக்குள்ள அப்படி எடுத்துட்டு போன ஒருவர் தான் தன்னோட வீட்டுல தன்னோட பிள்ளைக்கு வச்ச சாப்பாட விளக்கு அணைக்கிற போல அணைச்சிட்டு அந்த விருந்தாளிக்கு கொடுத்தத அல்லாஹ் பாராட்டுகிறான். தனக்கு தேவை இருந்தும் வந்த விருந்தாளியை கௌரவித்தாரே என்று அல்லாஹ் அவரை பாராட்டுகிறான். அதனால மஸ்ஜித் மக்களுடைய கஷ்ட நஷ்டம் மனிதாபிமானம் என்று வரக்கூடிய நேரத்தில் யூதன் கிறிஸ்தவன் பௌத்த இந்து மனிதன் அது நாயாக இருந்தார். சமீபத்தில் மௌத்தா போன அப்துல்லா ஹசரத் அவங்களோட தகப்பன் தான் பல வருடங்களுக்கு முன்பு காஷ்மியா மதரசாவை புத்தளத்தில் ஸ்தாபிக்கப்பட்டவர்கள். அந்த அப்துல்லா ஹசரத் அவர்கள் இந்த கோவிட் காலத்தில் சில மாமிசங்கள் எடுத்துட்டு போயிட்டு ரோட்ல அவதிப்படக்கூடிய அந்த நாய்களுக்கு கொடுத்த காட்சி அது வைரலாக இருந்தது. ஜமீத்துலமாவுடைய தலைவராக அந்த ஊரில் மதிக்கப்படக்கூடிய ஒரு ஆலிமாக சமீபத்தில் மௌத்தாயினார்கள். நாய்க்கு கொடுக்கிறதும் அல்லாஹ் தஆலா எங்களோட தீன் அப்படிப்பட்ட உணர்வுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதனால எப்பொழுதுமே அந்த விஷயத்துல கவனமாக இருக்கும். இரண்டாவது மஸ்ஜித் ஜிக்ருக்குள்ள இடம், இபாதத்துக்குள்ள இடம். மஸ்ஜித் குர்ஆன் திலாவத்துக்குரிய இடம், மஸ்ஜித் இத்திகாஃபுக்குரிய இடம். கண்ணியமானவர்களே, இதை நாங்க செய்து வர்றது போல மஸ்ஜிதுல மார்க்கம் படிச்சுக்கொள்ளும். மஸ்ஜிதுடைய உலமாக்கள் நேரம் பசார் ஒரு முக்கியமான இடம். பல விருத்தம் நிர்வாகிகளோடு இதை பேசிக்கொண்டே இருக்கிறேன். இந்த மஸ்ஜித் உங்களுடைய தேவைகளை பசாரில் உள்ள தேவைகளை நிறைவேற்றுவதற்குரிய அந்த சட்டத்திற்கு பெற்றுக்கொள்வோம். உலமாக்கள் அதுக்கு நேரம் கொடுத்து அமர வேண்டும். உங்களுக்கு அந்த நேரம் அறியப்பட வேண்டும். இந்த நேரத்தில் வந்தா இந்த ஆலிவிடத்திலிருந்து எனக்கு இந்த மார்க்க விஷயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு இலங்கையில் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் 3000 மஸ்ஜிதுகளும் இதே போக்குல தான் இருக்க வேண்டும். அது சின்ன பெரிய மஸ்ஜித் இல்ல. தன்னால எது முடியுமோ அக்கம் பக்கத்துல கவனிச்சு கொள்றது, ஜிக்ர் இபாதத் அத்திகாப்ல இருக்கிறது. அதே நேரம் சிறந்த அல்லாஹ்வுடைய தூதை உலகத்துக்கு எத்தி வைக்கும், இந்த நாட்டு மக்களுக்கு எத்தி வைக்கும், இந்த முஸ்லிம்களுக்கு எத்தி வைக்கும் நல்ல சிறந்த தாய்களை உருவாக்குவதுதான் மஸ்ஜிதுடைய ஆகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. நிர்வாகிகள் உலமாக்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கவனம் செலுத்த வேண்டிய மஸ்ஜிதுல ஆக முக்கியம். அதுல ஒரு சிறிய பகுதி தான் இந்த சகவாழ்வு. சகவாழ்வு அதுல சேருகிறது. மஸ்ஜிதுக்கு வருவாங்க போவாங்க, முஸ்லிம்களும் வர்றது போல அந்நியர்களும் வருவாங்க. அதுல சில ஒழுங்குகள், நாங்க எல்லாரும் எந்த மார்க்கத்தையும் நாம பின்பற்ற மாட்டோம், நாம அல்லாஹ்வுடைய தீனை தான் பின்பற்றோம். ஏகத்துவம், இறுதி நபித்துவம், ஆகிரத், இதுதான் எங்களுடைய உள்ளத்தில் உள்ள நம்பிக்கை. மஸ்ஜிதுகளும் அதை தான் செய்யும். எப்பொழுதுமே அந்த அடிப்படையில தான் நாங்கள் வாழ்ந்து வர்றிக்க வேண்டும். கண்ணியமான மேலான சௌதத்தில் எல்லாருக்கும் தீனுக்கும் வலிய தீன், எங்கட மார்க்கத்தில் யாருக்கும் பலவந்தம் கிடையாது. யாரும் வந்து சொன்னா நாங்கள் சும்மா கொத்துப்பாவை கேட்கிறோம், அதுக்கு ஒரு ஒரு புற்றுவத்தை ஏற்பாடு செஞ்சு அவரோட போரத்தில் உட்கார வைப்போம், அவர் அதை கேட்டு போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க யாருக்கும் எங்கட வணக்கத்தை நீங்க செய்யணும் என்று நாங்க சொல்ல மாட்டோம், நாங்க அடுத்த மாமிசத்தை நீங்க சாப்பிடணும் என்று நாங்க சொல்ல மாட்டோம். எங்கட வணக்க வழிபாடுகள், எங்கட வணக்க வழிபாடுகளை நீங்க வந்து பார்க்கலாம் தாராளமா, அதை நாங்க வரவேற்போம். அதுக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ற நேரத்தில் அதை செய்ய போனோம்னா அது சிரமமாக இருக்கும். தனித்துவமான நேரங்கள் எடுத்து அந்த விஷயங்களை நாங்கள் செய்து கொள்றதன் ஊடாக இந்த நாட்டில் ஏற்பட்ட சில இஸ்லாமோபியாவை அப்புறப்படுத்துறதுக்கு அது காரணமாகும். அதுக்குரிய வழிகாட்டல்கள், அதுக்குரிய முறைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன, அவைகளை தெளிவாக எடுத்து நாங்கள் யாரும் இன்னொருவருடைய வணக்கஸ்தலத்துக்கு போயிட்டு அவங்களோட வணக்கத்தில் ஈடுபடுறதும் இல்லை, அவங்க எங்கட மஸ்ஜிதுக்கு வந்து எங்கட வணக்கத்தில் ஈடுபடுறதும் இல்லை. ஒரு அறிவை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு கிறிஸ்தவர்களுடைய ஆலயத்துக்கு போகலாம், ஒரு குருக்கள் இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு போகலாம், ஒரு பௌத்தர் இருக்கக்கூடிய அந்த பன்சிலைக்கு போகலாம். போறதுடைய நோக்கம் மனிதாபிமான உறவுகளை வளர்த்து கொண்டு மார்க்கத்தில் உள்ள சந்தேகங்களை தெளிவுபடுத்துறது நோக்கமாக, இதுதான் எங்களோட அடிப்படை. இது இல்லாம அவர்களோ நாங்களோ நீங்க எங்கட இதுல பங்கு பெறுங்க, நாங்க உங்களோட இதுல பங்கு பெறுறோம், எங்கட கல்யாணத்துல நீங்க பங்கு பெறலாம், அதுல சாப்பாடு சாப்பிடலாம், இந்த வீட்டுல ஒரு சாப்பாடு இருக்குது அதுல வந்து நீங்க கலந்து கொள்ளலாம். மார்க்க விஷயத்துல பங்கெடுக்கிறது என்பது எங்கட மார்க்கத்திலேயும் இல்ல, அவருடைய மார்க்கத்திலேயும் நாம இதையும் பங்கெடுக்கிறது கிடையாது. கன்னிமார்களே, இந்த அடிப்படைகளோட ஒவ்வொரு மஸ்ஜிதும் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள், நிர்வாகிகள், அந்த ஜமீத்துலமாவுடைய அந்த கிளைகள், அவர்களிடத்தில் கேட்டு சரியான வழிகாட்டல்களை பெற்று முறையாக இந்த விஷயங்களை நாங்கள் செய்வதற்கு கொண்டுதான் எங்களோட தனித்துவத்தை, எங்களுடைய ஆறுகளை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு முக்கியமான செய்தியை நான் இங்கே சொல்லி வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இது ஒரு சிறப்பான மாசத்தில் இருக்கிறோம். ஜுல்ஹாதா துறை மூணு, அடுத்து வரப்போகிறது துல்ஹிஜ்ஜா. அல்லாஹ் அக்பர். இந்த 11 திகதியில் இருந்து 3500 பேர் பிரயாணமாகறதுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள். விமானங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன, எல்லாம் ஆயத்தமாகி ஹஜ் கமிட்டியும் இந்த முறை சில முக்கியமான விஷயங்களை செய்து அவர்களை வழிகாட்டுவதற்கும் அதுல ஹஜ்ஜில் போகக்கூடியவர்களுக்கும் உலமாக்களுக்கும் உலமாக்களும் நிர்வாகங்களும் சேர்ந்து எப்படி இதை ஹஜ் கமிட்டி செய்யலாம் என்ற ஒரு ஒரு முன்மாதிரியான ஒரு நகர்வை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் நிச்சயமாக இங்கே இருப்பீங்க. தயவு செய்து உங்களுக்கு நல்ல டைம் இருக்கு, நீங்க ஹஜ்ஜை பத்தி படிச்சுக்கோங்க. கட்டாயம் இல்ம், ஈமான், இது ரெண்டும் ஆக முக்கியமானது. ஈமான் விசுவாசம், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கு போறோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தியாகத்தை பார்க்க போகிறோம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கத்திய வைக்கிற நேரத்தில் வாப்பாக்கு சொன்ன அந்த இடத்தை பார்க்க போகிறோம், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கட்ட தனிய பிள்ளையோடு ஓடின அந்த இடத்தை பார்க்க போகிறோம், இதெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு தரக்கூடிய பாக்கியம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தியவர்களாக நாங்கள் அதுக்கு ஆயத்தமாக வேண்டும். ஏராளமானவர்கள் ஆயத்தம் இல்லாம போடுறது, மார்க்கத்து தெரியாம போறது, அதனால பல தவறுகள் ஏற்பட்டு ஃபிதியாவும் குர்பான்களும் நீங்க சென்ற குற்றங்களும் கொடுக்க வேண்டிய நிலைமைகள் உண்டாகிறது. அதனால அடிப்படை முதல் முறை போகக்கூடியவர்கள், குறிப்பாக அதிகமானவர்கள் முதல் முறை போகக்கூடியவர்கள், அப்ப ஹஜ்ஜுடைய அந்த 5 சட்டங்கள் என்ன, அது ஒரு 10 வரையில படிச்சு கொள்ளலாம். 8 போவீங்க, 9, 10, 11, 12 கூடினால் 13. இந்த 5-6 நாட்களுடைய கடமைகள் என்ன, பரதுகள் என்ன, வாஜிபுகள் என்ன, சுன்னத்துகள் என்ன, இவைகளை தெரிஞ்சுக்கொள்ளணும். உம்ரா ஏறாம் அணிந்தோம், 7 தவாஃப் செய்தோம், அவை நறுமணங்கள் மற்றவற்ற தவிர்க்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து கொண்டோம், செய்ய முடிச்சோம், முடியறைக்கிறோம், உம்ரா முடிந்து விட்டது. ஹஜ்ஜுக்கு சில கடமைகளும் வாஜிப்களும் சுன்னத்துகளும் இருக்கின்றன. அவைகளை கற்றுக்கொண்டு சிறப்பாக இந்த நாட்டுடைய தூதர்களாக நீங்கள் பயணிக்க வேண்டும் என்பதை நான் மனமாக துவா செய்வதும் நாங்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துகிறோம், அல்லாஹிடத்தில் மன்றாடுகிறோம். அல்லாஹ் இந்த சஃபரை உலகத்திற்கு சாந்தியும் சமாதானமும் ஐக்கியம் ஒற்றுமை கொண்டு வரக்கூடிய ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் உள்ளத்தால பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமாக்கே, ஒரு காலத்தில் ஹஜ்ஜ நினைச்ச மாதிரி போகலாம். இது நான் முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்ப அப்படி போகலாது. இன்றைக்கு ஒருவருக்கிட்ட எனக்கு 20 லட்சம் இருக்குது, நான் ஹஜ்ஜுக்காக வச்சிருக்கிறேன் என்று சொன்னாலும் அவருக்கு டிக்கெட்டும் கிடைக்காது, கோட்டாவும் கிடைக்காது, விசாவும் கிடைக்காது. ஆனா இவருக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிடும். ஒருவரிடத்துல கேஷ் 20 லட்சம் பணம், தந்த சொந்த பணம், அதே சேவிங்ல 5 லட்சம், முதலாக 15 லட்சம், இது இருந்தா இவர் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிடும். இவருக்கு எவ்வளவு துரிதமாக ஹஜ்ஜு செய்யலுமோ செய்யும். ஒரு சொந்த வீட்டுக்கு பணம் வந்து ஒரு மனிதன் சேகரித்து வைக்கலாம், அதுவும் பெரிய மாளிகை அல்ல, ஒரு சொந்த வீடும் இருக்குது, அந்த வீட்டில் ஒரு பகுதியை கொடுத்தா இவருட வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த ஒரு பகுதியை மட்டும் 20 லட்சத்துக்கு விற்கலும் என்றாலும் இவருக்கு ஹஜ்ஜு கடமையாகும். பணம் இருக்குது, முதல் இருக்குது, அவருக்கு அதுக்குரிய தொகை இருக்குது. சொன்னா வாடகை வீட்டுக்காக ஒருவர் 50 லட்சத்தை வச்சிருக்கிறார், அவர் வாங்கிட்டார், அவருக்கு ஹஜ்ஜு கடமையாகும். அது இல்லாம இவர் பணத்தை சேகரித்து வைத்திருக்கிறார், 20 லட்சம். இந்த காலத்துல 19, 20, 21 லட்சத்திலிருந்து ஆரம்பிக்கிறாங்க, 21 லட்சம். அது போக வீட்டுக்கு இந்த ஒரு மாசத்துக்கு செலவுக்கு கொடுக்கறதுக்கு வசதியும் ஒருவர்கிட்ட இருந்தா ஹஜ்ஜு கடமையாகும். ஏன் சொல்றீங்கன்னா, நான் ஏன் என்று சொல்கிறேன்னா, நீங்க அடுத்த வருஷத்துக்கு இப்பே ஆயத்தமாகலாம். என்னடா அடுத்த வருஷம் உங்களுக்கு இதுதான் செய்யுங்க சொன்னா நீங்க ஆயத்தமாக மாட்டீங்க. ஆனா இங்க உள்ள எல்லாரும் அல்லாஹ் கிட்ட சொல்லலாம், இந்த வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த ஜும்மால சொல்லலாம், யா அல்லாஹ், நான் வார வருடம் ஹஜ்ஜுக்கு போக நியத்து வைக்கிறேன், நீ என்ன அனுப்பிவே. இந்த சொல்லி இடையில மௌத் ஏற்பட்டால் எஹ்ராமுடன் அவர் எதிர்பார்க்கப்படுவார், எந்த சந்தேகம் இல்லை. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொன்னவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் அவரை நிச்சயமாக எதிர்பார்க்குவார். அதனால இந்த அடிப்படைகளை நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும். எனக்கு எப்ப ஹஜ்ஜு கடமையாகுது, நான் ஒரு பிசினஸ் வாடகைக்கு தான் எடுத்திருக்கிறேன், என்ற முதல் 25 லட்சத்திலே, அது ஏன் வெளியில கடன் எடுத்ததல்ல, என்ற சொந்த முதல் இருந்தா ஹஜ்ஜு கடமையாகிடுச்சு. எவ்வளவு துரிதமாக செய்யணுமோ செய்யணும், எவ்வளவு துரிதமாக. ஆனா அதுல ஒரே ஒரு நிபந்தனை, உங்களோட வீடு குடும்பம் அவர்களுக்கு செலவுக்கு கொடுத்துட்டு நீங்க போகணும். கண்ணியமானதுல வாப்பா ஹஜ்ஜுக்கு போகல, அதனால நான் போகல. 20 வயசுல நீங்க சம்பாதிச்சீங்க, உங்களுக்கு 20 லட்சத்துக்கு மேல முதல் கிடைச்சிருச்சு. 60 வயதுலையும் வாப்பா சம்பாதிக்கல, அவருக்கு ஹஜ்ஜு கடமை இல்லை. நீங்க வாப்பாவை அனுப்பிட்டு தான் நான் போகணும்னா உங்களோட கடமையை நீங்க பாலாக்கின குற்றத்துக்கு ஆளாக. பாப்பா கூட்டிட்டு போறது மிச்சம் சிறப்பு, பாப்பாக்கு கடமையாண்டு பாருங்க, உமாக்கு கடமையாண்டு பாருங்க, அல்ல அவங்களுக்கு வசதியை தந்து அதை உங்களுக்கு செய்யணும்னா மிச்சம் சிறப்பாக இருக்கும். இதை உலமாக்கள் மிக விரிவாக பேசியிருக்கிறாங்க. இந்த அனைத்து மசாயல்களையும் சொல்லக்கூடிய நேரம் அல்ல இது. உலமாக்களிடத்தில் இருந்து இந்த விஷயங்களை பெற்றுக் கொள்ளணும். நான் இந்த ஒரு விஷயத்தை தான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன், யார் மீது ஹஜ்ஜு கடமையாக இருக்கிறதோ அதை நீங்க இன்னும் எங்களிடத்தில் கேட்டு தெளிவு பெற்றுக் கொண்டு அடுத்த வருஷத்துக்கு ஆயத்தமாகுங்க என்றுதான் உங்களுக்கு நான் உற்சாகப்படுத்துகிறேன். யாருக்கு கடமையாகட்டோ அவர் தாமதிச்சு கொண்டு இருக்கக்கூடாது. எந்த வகையில எந்த தொழில கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு எந்த முதலை எடுத்துக்கொண்டு நான் எந்த குடும்பத்துக்கும் செலவை கொடுத்துக்கொண்டு நான் இந்த ஹஜ்ஜப்படி முடிச்சு கொள்ளலாம் தாமதம் இல்லாம என்ற இந்த பார்வையை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்தது கண்ணியமாக குர்பான் வரப்போகிறது. இன்றைக்கு 3 புறம் என்று சொன்னா அடுத்த மாசத்துக்குள்ள நாங்க குர்பானுக்குரிய எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொள்வோம். அப்பதான் அதுக்குரிய சிறப்பாக இருக்கும். அப்ப யார் மீது இந்த சுண்ணமாக்கதா வலியுறுத்தப்பட்ட கட்டாயமான ஒரு சுண்ணத்தை தான் குர்பான் கொடுக்கிறேன். இந்த நாட்டில் ஒரு காலத்துல நிம்மதியாக மக்கள் இதை செஞ்சு கொண்டிருந்தாங்க. 10-12 வருஷத்துக்கு முதல் பலத்த சோதனைகளும் முகம் கொடுக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இப்ப ஒரு சுமூகமான நிலம் இருக்குது. என்ன இருந்தாலும் அனிமல் ஸ்லாட்டரிங் ஆக்ட் ஒன்று இருக்குது. இந்த நாட்டில் இந்த மிருகங்களை அறுக்கிறதுக்குரிய ஒரு சட்டம் ஒன்று இருக்கு. அந்த சட்டத்தை மீறி நடக்கக்கூடாது. அதுல மாடு இருக்கலாம், ஆடு இருக்கலாம், ஒட்டகம் இந்த நாட்டில் இல்லை கன்னியமானத்திலே. அப்படி அறுக்கிறதுக்குண்டான வசதிகள் இல்லை. ஆடு மாடு அறுக்கிறதுக்கு இந்த கோழி அறுக்கேலும் என்ற இந்த தவறான கதைகள் எல்லாம் மக்களிடத்தில் பரப்பாங்க. ஆடு மாடு ஒட்டகங்கள் இந்த மூணுக்குரிய அந்த வயது எல்லையோடு தான் குர்பான் எல்லாம் கொடுக்க முடியும். அது இல்லாம மற்றது நீங்க கோழி அறுத்து கொடுத்தா அது ஒரு தர்மமாக இருக்குமே தவிர அது உபயோகமாக இருக்க மாட்டான். இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டு இப்ப இருந்தே உங்களோட அந்த பெருநாள் வரும் பொழுது பெருநாள் அன்று யமுன்னஹா அதுக்கு இன்ன அத்தைனா கல் கௌசர் இந்த யமுன்னஹா 10ஆம் புற குர்பான் உடைய நாள், நகருடைய நாள். அந்த நாள் 11, 12, 13 இந்த 4 செலவு போக ஒரு ஆடுக்கு என்ன விலையோ 7 மாடுகள்ல இருந்து ஒரு பகுதி எடுத்தால் என்ன தொகையோ அந்த பணம் ஒருவரிடத்துல இருந்தால் அவருக்கு இது கொடுப்பது கட்டாயமான சுன்னத்தா, கட்டாயமான சுன்னத்தா. அதனால எனக்கு ஒரு ஆடு வாங்கி அந்த குடும்பம் நான் மனைவி ரெண்டு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறோம்னு சொன்னா ஒரு 30,000 ஒரு ஆடு வாங்கி எனக்கு கொடுக்கலும் ஒரு 30,000 நான் அல்லது அதை விட கூட குறைய ஊருக்கு ஒரு வித்தியாசப்படும். சில இடத்துல கொழும்புல இட கூட விலை குறையாக இருக்கும். அதே இடத்துல நீங்க அம்மன் தொட்டிலையும் கிண்ணியாலையும் மூதூர்லையும் போயிட்டு கொடுத்தீங்கன்னா விலை குறைவாக இருக்கும். ஊருக்கூற விட அந்த சுண்ணத்தான அமலை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வித்தியாசமான சூழலை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கிறார். தேவி நிமித்தம் இந்த விஷயம் சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு 2-3 மாடு அறுத்து அவர்களும் அந்த ஊருக்கு வறிய ஊருக்கு போய் அங்கிருந்து எல்லாம் நல்ல சிறப்பாக அறுத்து கொடுத்து மக்களோட மக்களாக பெருநாள் கொண்டாடக்கூடிய சில முக்கியஸ்தர்களை தனவந்தர்களை பார்க்கிறோம். மிக சிறப்பான ஆடம்பரத்துக்கல்ல அது மக்களுக்கு கொடுக்கணும் என்பதற்கு. மக்களுக்கு கொடுக்க வரக்குல இந்த மாங்காய் கொட்டை எப்படி பூமிக்குள்ள போய் தன்னை மறைச்சு கொண்டு வெளிப்படையாக மரத்தை உண்டாக்கி அந்த காய்களை காய்ச்சிறதோ அது போலதான் நாங்கள் செய்யும் தர்மங்களை எவ்வளவு ரகசியமாக செய்து கொள்ள இயலுமோ அவ்வளவு ரகசியமாக ஒரு அல்லாஹ் தஆலா பூமியை படைத்த நேரத்தில் மலக்குமார்கள் கேட்ட ஒரு கேள்விதான் நீண்ட கேள்வி. அந்த கேள்வியில விடை என்ன கிடைக்குதுன்னா, நீ வளக்கரத்தால கொடுக்கும் தர்மம் எடுக்கிறதுக்கு தெரியாமல் இருக்கும் என்று சொன்னா அது பூமியை விட, தண்ணீரை விட, நெருப்பை விட, காற்றை விட அல்லாஹ் சக்தி வாய்ந்ததாக ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட தர்மங்கள் மனித வாழ்க்கைக்கு சரியான புருஷன் தர்மம். அதனால் அல்லாஹ் நல்லடியார்களே, நான் சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். 1வது, மஸ்ஜிதோட தொடர்புள்ளவர்களாக மாற வேண்டும். அதுக்கு மக்கா, மதீனா முனவ்வரா, பைத்துல் மக்திஸ் இந்த 3 மஸ்ஜிதுகளுக்கும் பிரயாணம் செஞ்சு போகலாம். அல்லாஹ் அவங்களை எங்களை வரக்கூடிய வருஷத்துக்கு முன்பு பைத்துல் மக்திஸுக்கு போய் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்தி லைலா மினல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதுல் அக்ஸா. வலமையாக நான் இந்த ஜுல்காதா மாசம் வரும்பொழுது பல குத்பாக்களை நான் இந்த மஸ்ஜிதில் இந்த மெம்பர்ல இந்த 3 மஸ்ஜிதை ஞாபகப்படுத்திருக்கிறேன். அதுதான் காபத்துல்லா, மஸ்ஜிதுல் நபவி, அது மஸ்ஜிதுல் அக்ஸா. இன்று இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ஒரு பெரிய சோதனையில் இருக்கிறது நான் நீங்க அறிந்திருக்கிறோம். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் இறுதி நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சோகமான நிலைமை. இவ்வளவு முஸ்லிம்கள் வாழ்ந்து ஒன்று செய்ய முடியாத ஒரு வரலாறு அது இலங்கையில, உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு சோதனை அது பார்க்கறது கஷ்டமாக இருக்குது. ஒரு காலத்தில் தாத்தாரிகளை பற்றி எழுதியிருக்கிறாங்க, ஆனால் இப்படி கொடூரமாக கண்ணுக்கு முன்னுக்கு அல்ல, அது நடந்தது. ஒவ்வொரு ஊருக்கு நடக்கிறது மறுவூருக்கு தெரியாது. இன்றே அப்படி இருந்தும் ஒன்றும் செய்யலாத ஒரு நிலைமையில் இருக்கும் பொழுது அல்லாஹ் இடத்துல மன்றாட வேண்டும், இதுக்காக தனிமையில நேரம் செலுத்த வேண்டும், அல்லாஹ் இடத்துல துஆ கேட்க வேண்டும். அவருடைய மௌத்தானவர்களுக்காக வேண்டி தர்மங்கள் செய்து அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுகளை அலங்கரிக்க வேண்டும் என சொன்னேன். இதை கொண்டு அந்த பாக்கியத்தை பெற்றுக் கொள்ள முடியும். ஆக சாரம்சமாக எல்லா மஸ்ஜிதுகளையும் நேசிப்போம். ஒன்னாவது மஸ்ஜிதுடைய அமல்களை சரியாக செய்வோம். அது ஹிதுமத்தாக இருக்கலாம், துவாவாக இருக்கலாம், ஜிக்ராக இருக்கலாம், ஏகிகாபாக இருக்கலாம். அதே நேரத்தில் மஸ்ஜிதுடைய சட்டங்கள் அந்நியர்களை கொண்டு வரும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற உலமாக்களூடாக அந்த விஷயங்களை ஜமீத்துலமாவுடைய சில வழிகாட்டல்களூடாக அதை தெளிவாக பெற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் சிறந்த தாய்கள் அல்லாத தீன உலகத்துக்கு முன்வைக்கக்கூடிய தாய்களை மஸ்ஜிதுகளூடாக தயாரிப்போம். இது ஒரு பகுதி. இரண்டாவது ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள் இப்பொழுது ஹஜ்ஜுடைய ஈமானிய பாடத்தை படித்துக் கொண்டு அத்தியாவசியமான சட்டங்களை படித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நான் இங்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஹஜ்ஜுக்கு வழி அனுப்பும் பொழுது அவர்களிடத்தில் அவங்களுக்கு துவா செய்வதோடு நீங்களும் ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது நீங்க ஒரு மனப்பக்குவத்தோடு அல்லாடத்தில் மன்றாடக்கூடிய நிலைமையில போய் கையை தூக்கும் பொழுது யாருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்து இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் அமைதியையும் சாந்தியும் சமாதானத்தையும் அல்லாஹ் நிச்சயமாக கொண்டு வருவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இவர்களை வழி அனுப்புவோம். இவர்கள் போய் சேர்ந்து விடுவார்கள். நாங்கள் இங்கே இருக்க போகிறோம். இந்த இந்த ஹஜ்ஜுடைய காலம் அதை இப்ப நாங்கள் முன்னோக்கி இருக்கிறோம். ஜுல்காதா அடுத்து வரப்போகிறது, ஜுல்ஹிஜ்ஜா. அந்த ஜுல்ஹிஜ்ஜா பிற கண்டு நாங்கள் சவ்வால 30 பூர்த்தி செய்தோம். ஜுல்காதாவுடைய 3 புறையில் இருக்கிறோம். நாம் இந்த மாச கடைசியில அந்த வரக்கூடிய ஜுல்காதாவுடைய இறுதி 29 புறையன்று நாங்கள் புறை பார்ப்போம். அங்கு தீர்மானிக்கப்படும் எங்களுடைய 10 ஜுல்ஹிஜ்ஜாவுடைய அதனுடைய அமல்கள், அதனுடைய தௌபா, அதனுடைய இஸ்திக்ஃபார், அதெல்லாம் மிக சிறப்பானது. அதுக்கு இப்ப ஆயத்தமாகவும் அதோட குர்மான் யாருக்கு கடமையாக இருக்கிறதோ ஒவ்வொரு மஸ்ஜித் நிர்வாகிகளும் அந்தந்த ஊர்ல இந்த விஷயங்களை சிறப்பாக செய்யறதுக்கு முன்வர வேண்டும், அதுக்கு ஆயத்தமாக வேண்டும். அழகான சட்டங்களை மதித்து மக்கள் பல நூற்றுக்கணக்கான குர்பானிகள் இந்த நாட்டில் கொடுக்கிறார்கள். அதுக்கு ஒரு பெரிய தொகை பணத்தை செலவழிக்கிறார்கள். அதை ஏழை எளியவர்களுடைய அந்த வீடுகளுக்கு போய் சேர வேண்டும். அதுக்குண்டான என்ன ஒரு குர்பான் கொடுத்துட்டு ஷாஃபி இமாம் அவர்களுடைய கூற்றின்படி ஒரு துண்டை தான் சாப்பிட்டுட்டா போதும், மற்ற எல்லாம் தர்மமாக கொடுக்கலாம். 3 பிரித்து கொள்ளலாம், ஒரு பகுதி எனக்கு, ஒரு பகுதி இந்த குடும்பத்துக்கு, ஒரு பகுதி ஏழைகளுக்கு. ஆனால் ஒரு சின்ன பகுதியை சாப்பிட்டு முழுசாக கொடுக்கிறதுக்கும் அனுமதி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த அடிப்படையில இந்த மாதங்களை கழித்து அல்லாஹ்வுடைய நெருக்கமான அடியார்களாக மாற வல்ல அல்லாஹ் அனைவர்களையும் பெருமை செய்வாராக. எங்களுடைய தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, குற்றக்குறைகளை மன்னிப்பாயாக. உண்மையான மூமின்களாக வாழ்ந்து உண்மையான மூமின்களாக மரணிக்கு திருவை செய்வாயாக. எல்லாம் எங்களுடைய மஸ்ஜிதுகளை அமல்களை கொண்டும் வெளி தோற்றத்தை கொண்டும் நறுமணங்களை கொண்டும் அலங்கரிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு நீ தருவாயாக. மஸ்ஜிதில் எந்தெந்த அமல்கள் நடைபெற வேண்டுமோ அந்த அமல்களை கொண்டு நீ எங்களுடைய மஸ்ஜிதுகளை அலங்கரித்து தருவாயாக. எல்லா ஸ்பெயினுக்கும் உலக நாடுகளில் மஸ்ஜிதுக்கு ஏற்பட்ட நிலைமைகள் எந்த காலத்திலும் எங்கும் ஏற்படாமல் நீ பாதுகாத்து தருவாயாக. யாழ்லா போக்கூடிய ஹாஜிகளுடைய ஹஜ்ஜை லேசாக்கி யாழ்லா இந்த நாட்டுக்கும் உலகத்துக்கும் தூதர்களாக இந்த வருடத்தை ஹஜ்ஜை நீ ஆக்கருவாயாக. இந்த நாட்டில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்லவர்களையும் இஹ்லாசுடனும் ஈமானுடனும் மார்க்க சட்டத்தையும் நாட்டு சட்டத்தையும் மதித்து அனைத்து குர்பான் மற்ற அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவர்களுக்கும் தருவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.